السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله وأطيعوه، والله تعالى يقول فهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى، بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: أثروا من ذكر هذه اللذات، يعني الموت. صدق رسول الله صلى الله عليه وسلم. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் ஒரிசாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்து ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சுயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மளை படைத்து விட்டது மட்டுமல்ல, நாம் சிறப்பாக அழகாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு செல்வம் இஸ்லாத்தினுடைய செல்வம் சகோதரர்கள். எனவே நாம் வாழுகின்ற பொழுது இஸ்லாமிய வட்டத்துக்குள் வாழ வேண்டும். அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிக்க கூடாது. நாம் ஒரு ஆணிலே சொல்லப்பட்ட போதனைகளை அறிந்து தெரிந்து இஸ்லாமிய வழியிலே யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ சகோதரர்களே, அவர்கள்தான் ஜெயசீலர்கள், அவர்கள்தான் வெற்றிக்குரியவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் அடிக்கடி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹ்சனுன்னாஸ், மன் அஹ்ஸமுன்னாஸ், மன் அத்தியசுன்னாஸ், பல முறையிலே கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களிலே அறிவாளி யார், மனிதர்களிலே புத்திசாலி யார், மனிதர்களிலே திடகாத்திரமானவர் யார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி இடத்திலே நபித்தோழர்கள் கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பதில் என்ன சகோதரர்களே? மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலு. யாருக்கு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரோ,
அந்த நீண்ட வாழ்நாளை யார் நல்ல அமல்களிலே இஸ்லாமிய வழியிலே பயன்படுத்துகிறாரோ அவர்தான் புத்திசாலி என்பார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நபி அவர்களுடைய பதிலை நாங்கள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். உலகத்திலே நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, நீண்ட வாழ்நாள் கிடைத்திருக்கிறது தான். ஆனால் அந்த நீண்ட வாழ்நாளை எதற்காக இன்று பயன்படுத்துகிறார்கள்? நல்லமல்களுக்காக, நற்கருமங்கள் செய்வதற்காக, இஸ்லாத்தை விளங்குவதற்காக, இஸ்லாத்தை படிப்பதற்காக. நான் ஒரு இஸ்லாமியன், எனது வாழ்விலே இஸ்லாம் வெளியாக வேண்டும், நான் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இஸ்லாத்தை படித்து, இஸ்லாத்தை கற்று, இஸ்லாமிய வழியிலே தன்னையும் ஈடுபடுத்தி தனது குடும்பத்தையும் ஈடுபடுத்துகின்ற எத்தனை முஸ்லீம்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சாதோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏதோ பிறந்து விட்டோம், இஸ்லாம் கிடைத்து விட்டது என்றதோடு மாத்திரம் நின்று கொண்டோம். ஆனால் அதை விளங்குவதற்காக, அதை படிப்பதற்காக, அதை அறிவதற்காக, அதை நாளாந்த வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக எந்த விதமான முயற்சிகளும் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே இஸ்லாமியர்களுடைய போக்கு உண்டானதின் காரணமாகத்தான் இன்றைய உலகத்திலே பல கஷ்டங்களுக்கு, பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முக்தஸ் என்ற அந்த ஜெருசலத்தை, பைத்துல் முக்தஸை, பலஸ்தீனை வெற்றி கொள்ளுகின்ற அந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். என்ன சொன்னார்கள்? வெற்றி கொண்ட, வெற்றியை ஈட்டிக் கொண்ட முஸ்லிம்களுக்கு அந்த நாடு கிடைத்த சந்தோஷத்திலே அவர்கள் சந்தோஷ மிகுதியால் அந்த மக்கள் குதூகலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குன்தும் அதல்லன் நாஸ் வாஹ்தரன் நாஸ் லகத் அஸ்ஸகுமுல்லாஹு பில் இஸ்லாம் லகத் அஸ்ஸகுமுல்லாஹு பில் இஸ்லாம் மஹ்மா தத்லுபுல் இஸ்ஸத பிகைரில்லா யுதில்லுக்கும்ல்லாஹ் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. என்ன அர்த்தம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க. வெற்றியை அதாவது கொண்டாடுவதற்காக பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கையிலே கிடைத்து விட்டது. முஸ்லிம்களுடைய முதல் திவலா பைத்துல் முக்கத்தஸ், அது யகூதிகளுடைய, யூதர்களுடைய கையில் இருந்து முஸ்லீம்களுக்கு கிடைத்து விட்டது. அந்த நேரத்திலே முஸ்லீம்களுக்கு, அந்த நபித்தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கு. அந்த சந்தோஷ நாளிலே அதற்கு உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அங்கிருந்த நபித்தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், தோழர்களே, எங்களுக்கு நாட்டுக்கு நாடு வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றிகள் எல்லாம் எங்களுடைய கெட்டித்தனத்தால் அல்ல, எங்களுடைய திறமையால் அல்ல, எங்களுடைய ஆள் பலத்தால் அல்ல, எங்களுடைய ஆயுத பலத்தால் அல்ல. குந்தும் அதல்லன்னா, இந்த உலகத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்பு, குர்ஆன் எங்களுடைய கையிலே கிடைப்பதற்கு முன்பு, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே வந்து சேருவதற்கு முன்பு உலகத்திலே கீழ் ஜாதி சமுதாயமாக நீங்கள் இருந்தீர்கள். அரேபியர்களாகிய நீங்கள், முஸ்லிம்களாகிய இன்று இருக்கிற நீங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பு இந்த மண்ணிலே கீழ் ஜாதி சமுதாயமாக, அதல்லன்னாஸ் அஹ்கரன்னாஸ், மனிதர்களிலே மிக மோசமானவர்களாக இருந்தீர்கள். ஆனால் லக்கத் அஸ்ஸகுமுல்லாஹு பில் இஸ்லாம், இன்று நாட்டுக்கு நாடு வெற்றி கிடைக்கிறது. நாடுகளுக்கு, ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஆட்சியாளர்களாக, கவர்னர்களாக, எம்பிமார்களாக நீங்கள் நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கௌரவமும் கண்ணியமும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது எதனால் தெரியுமா? இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இருப்பதன் காரணமாக, இஸ்லாத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுவதின் காரணமாக, இஸ்லாத்தை பின்பற்றுவதின் காரணமாக, இந்த இஸ்லாத்தின் மூலம் தான் அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறான். எங்களுடைய வேறு விடயங்களின் மூலமாக அல்ல. எனவே இஸ்லாத்தின் மூலம் இழிவாக இருந்து கண்ணியம் பெற்ற நீங்கள் மீண்டும் எப்பொழுது இஸ்லாத்தை மறந்து விடுவீர்களோ, அல்லாஹுவை மறந்து விடுவீர்களோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை மறந்து விடுவீர்களோ, யுதில்லுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் மீண்டும் உங்களை இழிவாக்குவான் என்றார்கள் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. எப்போது சொன்னார்கள்? பைத்துல் முக்தஸுடைய வெற்றியின் போது அங்கிருந்த முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள். அன்று சொன்ன வார்த்தை இன்றைய
காலமாக இன்று 2012 அல்லது இதற்கு பிறகு வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு மிக பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான கல்ச்சர், இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கலாச்சாரம் இந்த உலகத்திலே நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்திலே எங்களுக்கு இஸ்லாம் தேவையில்லை, இது பின்பற்றுவது கஷ்டமாக இருக்கிறது என்று நாங்கள் யகூதியத்தையும் நஸ்ரானியத்தையும் சியோனிசத்தையும் கிறிஸ்தவத்துவத்தையும் பின்பற்றுவதா? ஆம், முஸ்லிம்கள் பின்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதத்தபிஉன் சுனன மன் கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராஇன் ஹத்தா லௌ தஹலு ஹுஜ்ர ரப்பின் தபிஅதுஹூ. ரத்தம் சிந்தி வளர்த்த இந்த இஸ்லாம், வேர்வை சிந்தி வளர்த்த இந்த இஸ்லாம், இஸ்லாத்துக்காக நாங்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம். ஆனால் பிற்காலத்திலே, பின்னொரு காலத்திலே ஒரு சமுதாயம் வரும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சமுதாயத்தினர்கள் லதத்தபிஉன் சுனன மன் கப்லகும், உங்களுக்கு முன்னாலே அழிந்து போன நபிமார்களோடு சண்டை பிடித்து, நபிமார்களோடு தர்க்கம் செய்து, நபிமார்களையும் கொலை செய்து, மிக மோசமாக அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொண்ட அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களை சார்ந்தவர்கள் பின்பற்றுவார்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையை? உயிரை மேலாக இஸ்லாத்தை மதித்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அவர்களால் இதை ஜீரணிக்க முடியுமா? அவர்களால் தாங்க முடியுமா? உங்களுக்கு முன்னாலே நபிமார்களோடு தர்க்கம் செய்து, அதாவது அந்தந்த காலங்களிலே கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை தமாசாக விளையாட்டாக எடுத்து அழிக்கப்பட்ட அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்னாலே வருபவர்கள், இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒரு காலத்திலே பின்பற்றுவார்கள். எதுவரை என்றால், எதுவரை என்றால், அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பாம்புனுடைய உடும்புனுடைய பொந்துக்குள்ளே நுழைந்தால், உடும்பு பொந்துக்குள்ளே அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நுழைந்தாலும், இதுதான் வெஸ்டர்ன் டைப், இதுதான் சோசியல், இதுதான் நாகரிகம், இதுதான் டிஸ்கோ, இதுதான் காலத்துக்கு ஏற்றமானது என்று சொல்லிக்கொண்டு அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவார்கள். எதுவரை பின்பற்றுவார்கள் என்றால், அவர்கள் ஹுஜ்ர ரப்பின் உடும்புடைய பொந்து, உடும்புடைய பொந்துக்குள்ளே ஒரு யூதன் நுழைந்தால், ஒரு கிறிஸ்தவன் நுழைந்தால், இதுதான் வெற்றிக்கு வழி என்று சொல்லிக் கொண்டு நம்ம முஸ்லிம்களும் குர்ஆனை சுமந்தவர்களும் நபியை பின்பற்றுகிறவர்களும் அவர்களுக்கு பின்னாலே நுழைவார்கள் என்று சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியம் அடைந்தார்கள் நபி தோழர்கள். கேட்டார்கள், ஃபமன் யா ரசூலல்லாஹ், யாரை பின்பற்றுவார்கள்? அல் யஹூத வல் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன், வேறு யாரை? ஒரு காலத்திலே இஸ்லாம் பேரளவில் ஆகிவிடும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாம் சடங்காகிவிட்டது. சிலர் தொழுகிறார்கள், அவ்வளவுதான், தொழுகையோடு மார்க்கம் நின்றுவிட்டது. இன்னும் சிலர் ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறார்கள், கத்னா செய்து கொள்கிறார்கள், பேரை வைக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியூ குத்வாத்திஷ் ஷைத்தான். இஸ்லாம் என்கிறது சடங்கு சம்பிரதாயம் அல்ல, அது முழுமையான ஒரு வாழுகின்ற வழி. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறான், அந்த வழிதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள், பூர்த்தியாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபியூ குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று செவிடனுக்கு அடித்தது போல எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி சொல்லியும் கூட சகோதரர்களே, இன்று முஸ்லிம்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. சொல்ல போனால் இஸ்லாத்தை சுமந்த நபர்கள் எத்தனை வீதம் தொழுகையை முறையாக தொழுகிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாமிய முறையிலே வியாபாரம் செய்வது ஒரு பக்கம் இருக்க, இஸ்லாமிய முறையிலே குடும்பம் நடத்துவது ஒரு பக்கம் இருக்க, இஸ்லாமிய முறையிலே தன்னுடைய நடை உடை பாவனைகளை அமைத்துக் கொள்வது ஒரு பக்கம் இருக்க, தொழுகை கூட இல்லாமல் எத்தனையோ முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் நிறைந்த காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை விளங்கி அறிந்து அல்லாஹ்வை பயந்து தூய முறையில் இஸ்லாமிய வழியில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெருத்த கூலி இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனி ஃபல்காபிலி அலல் ஜம்ர். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இஸ்லாத்தை பின்பற்றுவது கஷ்டம்தான், தொழுவது கஷ்டம் தான், மச்சிலுக்கு வருவது கஷ்டம் தான், ஹலாலை பேணுவது கஷ்டம் தான், வட்டியை விடுவது கஷ்டம் தான், விபச்சாரத்தில் இருந்து விலகுவது கஷ்டம் தான். சகோதரர்களே, விபச்சாரத்தை ஒரு பாவம் என்று இன்று ஐரோப்பிய நாடுகள் சொல்லுவதில்லை. ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் மனித உரிமைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. தினாட்சை விபச்சாரம் செய்ய வேண்டுமே வேண்டாம் என்றால் மனிதன் ஆசை உள்ளவன். எனவே எந்த பெண்ணோடும் எப்படியும் நடந்து கொள்ளலாம், விபச்சாரம் என்கிற ஒரு குற்ற செயல் அல்ல என்று ஐரோப்பிய நாடுகள் பகிரங்கமாக சொல்லுகின்ற அளவுக்கு சகோதரர்களே இன்று நாங்கள் ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த வெட்கங்கெட்ட கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம அவர்களும் நுழைந்து விட்டார் சகோதரர்களே. அதன் காரணமாகத்தான் புதிய புதிய நோய்கள் சமுதாயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. எய்ட்ஸ் ஆளுக்கு ஆள் பெருகிக் கொண்டிருக்கிறது. எய்ட்ஸ் நோய் இன்று பயங்கரமான ஒரு நோயாக இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே தெளிவாக சொன்னார்கள், அதாவது எந்த ஒரு கூட்டத்தில் எந்த ஒரு பிரதேசத்தில் விபச்சாரம் பகிரங்கமாக நடக்குமோ அங்கே முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்காத புதிய புதிய நோய்கள் எல்லாம் ஏற்படும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை கொள்கைகளும் அது ஐரோப்பியன் கண்டுபிடித்ததாக இருக்கலாம், அமெரிக்கன் கண்டுபிடித்ததாக இருக்கலாம், இஸ்லாம் குர்ஆனுக்கு எதிரான அத்தனை கருத்துக்களும் சமுதாயத்தை படுகொலைகளை கொண்டு போய் வீழ்த்தக்கூடியது. வட்டியை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. வட்டி இன்று கொடி கட்டி பறக்கிறது. வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தின் எஜமானன், இந்த உலகத்தின் உலகத்தை நடத்தாட்டுகிறவன், அவன் சொல்லுகிறான் வட்டியிலே கை வைத்தால் பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும். வட்டி அல்லாஹ் அதை அழிக்கிறான், சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான். நாம் எத்தனை பேர் வட்டியில் இருந்து ஒதுங்க முயற்சி எடுக்கிறோம் சகோதரர்களே. சதக்காவில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறோம், ஜகாத்தை எவ்வளவு தூரம் கணக்கிட்டு கொடுக்கிறோம். இந்த விஷயத்திலே நாங்கள் பொறுப்போக்காக இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், வெற்றி யாருக்கு? இஸ்லாமிய வழியில் யார் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறாரோ அவருக்குத்தான் வெற்றி இருக்கிறது. அது அஃலஹ மன் தஸக்கா, பாவங்கள் இருந்து விலகி வட்டியிலிருந்து விபச்சாரத்திலிருந்து பொய் சொல்லுவதிலிருந்து ஏமாற்றுவதிலிருந்து இஸ்லாம் தடை செய்த விடயங்களிலிருந்து விலகி தன்னை பரிசுத்தப்படுத்தி தான் செய்த பாவங்களை நினைத்து அதற்காக தௌபா செய்து ஐந்து நேரம் தொழுது பதக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, தொழுகை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான் சகோதரர்களே? எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக. அது மட்டுமல்ல, நாங்கள் பாவம் செய்தாலும் அந்த தொழுகை எங்களுடைய குற்றங்களை எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக உதாரணம் சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களிடத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுமையான, உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆற்றிலே ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் குளித்தால், ஐந்து விடுத்தம் குளித்தால் உங்களுடைய உடம்பிலே ஊத்தை இருக்குமா என்று சஹாபாக்களிடத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வினா எழுப்புகிறார். ஏன் தொழுகையினுடைய மகத்துவத்தை உதாரணம் காட்டி விளங்கப்படுத்துகிறார்கள் சகோதரர்களே? சும்மா தொழுங்க என்று சொல்லிட்டு அது மண்டைக்கு படாது, அது தலைக்கு ஏறாது. தொழுகை பாவங்களை அழிக்கிறது, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஐந்து நேர தொழுகையை தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அஸ்மிஸ் ஸலாத லிதிக்ரி, ஐந்து நேரம் தொழுங்கள். ஏன் 24 மணி நேரமும் உங்களுடைய வாழ்வின் 24 மணி நேரமும் என்னுடைய சிந்தனை இருப்பதற்காக? ஒரு மனிதன் ஐந்து நேரம் தொழுகின்ற பொழுது அவனுடைய 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவனுடைய வாழ்விலே இருக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், தோழர்களே உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஆற்றிலே ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் குளித்தால் உங்களுடைய உடம்பிலே ஊத்தை இருக்குமோ என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் அது எப்படி? ஒரு மனிதன் ஐந்து நேரம் குளித்தால் அவன் பரிசுத்தமானான், அவர் சுத்தமானவனாக மாறிவிடுவான், அவனுடைய ஊத்தை இருக்காது என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தோழர்களே அதே போலதான் ஐந்து நேர தொழுகை. ஒரு மனிதன் ஐந்து நேரம் தொழுகின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் அவனுடைய அந்த தொழுகை அவனுடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக மாறுகிறது. அவன் பரிசுத்தமானவனாக மாறுகிறான். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் பாவங்களில் இருந்து விலகி பாவம் செய்தால் அதற்கு தௌபா செய்து தன்னை தூய்மைப்படுத்தி ஐந்து நேரம் தொழுது அல்லாஹ்வை நினைத்து வாழுகிறாரோ கது அஃப்லஹ, அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். நாம் நினைக்கிறோம் பேங்க்ல ஒரு 10 லட்சம் இருந்தா வெற்றி, அல்லது பெரிய ஒரு கடை இருந்தால் வெற்றி, வருமானம் வருகின்ற ஒரு வழி இருந்தால் வெற்றி, ஏதாவது ஒரு உத்தியோகம் இருந்தால் வெற்றி என்று நாங்கள் வைக்கிறோம். சகோதரர்களே, அதுவும் எங்களுக்கு வேண்டும் தான். அதை வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் துறவரத்தை போதிக்கவில்லை. யாரை நாங்கள் நபி அவர்களுடைய நண்பர்கள், சோழர்கள், சஹாபாக்கள் என்று சொல்கிறோமோ அவர்கள் முனிவர்களாக இருக்கவில்லை, அவர்கள் துறவிகளாக இருக்கவில்லை, அவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருக்கவில்லை. அவர்கள் துனியாவுடைய ஈடுபாட்டிலே இந்த உலகத்தினுடைய அலுவல்களிலே ஈடுபட்டார்கள். ஆனால் எப்படி ஈடுபட்டார்கள்? இஸ்லாமிய முறையிலே ஈடுபட்டார்கள். அதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ யகாஃபூன யௌமன் தத்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். நாங்கள் யாரை போற்றி புகழுகிறோமோ சகோதரர்களே, யாருடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று பிரார்த்தனை புரிகிறோமோ அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே உன்னோடு சில, நபியே உம்மோடு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் துறவிகள் அல்ல, ஜொப் இல்லாதவர்கள் அல்ல, தொழில் இல்லாதவர்கள் அல்ல, முனிவர்கள் அல்ல, பிரம்மச்சாரிகள் அல்ல, பெரிய வியாபாரிகள், பெரிய பிசினஸ் மேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நபியே உன்னோடு இருக்கிற சில மனிதர்கள் பெருத்த வியாபாரிகள், ஆனால் அவர்களுடைய வியாபாரம் அவர்களுடைய பஜாருடைய நடவடிக்கை அல்லாஹுக்கு மாற்றமாக இல்லை. இஸ்லாமிய வழியில் வியாபாரம் செய்கிறார். அதனால் தானே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய வழியிலே தொழில் செய்கின்ற, அல்லாஹ்வை பயந்து தொழில் செய்கின்ற ஒரு வியாபாரிக்கு துஆ செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய அந்தஸ்தை வழங்கப்படுத்துவதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் தலப துன்யா ஹலாலன் தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா வ ஸஅயன் அலா அயாலிஹி வ அஸ்ஃபன் அலா ஜாரிஹி லக்கிய அல்லாஹ் வ வஜ்ஹு கல்கமர் லைலத்தல் பத்ர். துன்யாவை யார் ஹலாலாக தேடுகிறானோ, வட்டி எடுத்து அல்ல, பொய் சொல்லி அல்ல, ஏமாற்று அல்ல, இன்று துன்யாவுடைய மோகம் வந்து விட்டது எல்லாருக்கும். எப்படியாவது பணக்காரனாகணும், வட்டி எடுத்து சரி, ஏமாத்தி சரி, அடுத்தவனை கொண்டு சரி, அல்லது ட்ரக்ஸ் அல்லது குடு கடத்தி சரி, நான் கோடீஸ்வரனாகணும் என்ற ஆசை. சகோதரர்களே, பணம் பணத்தை தேட வேண்டும், தேடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. தேடுங்கள், ஹலாலான வழியிலே தேடுங்கள், இஸ்லாமிய வழியிலே தேடுங்கள். அதை ஒரு வழக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தலப துன்யா ஹலாலன், யார் இந்த துன்யாவை ஹலாலாக தேடுகிறானோ, தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா, பிறரிடத்திலே கை நீட்டக் கூடாது, பிறரிடத்திலே கை நீட்டக் கூடாது. நான் ஒரு முஸ்லிம், ரெஸ்பெக்டாக வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டும், அடுத்தவரிடத்திலே போய் பிச்சை கேட்கக் கூடாது என்று தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காகவும். சகோதரர்களே, அதே போன்று சம்பாதிச்சு இஷ்டம் பண்றது மட்டுமல்ல, சம்பாதித்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டும், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டும், அடுத்த பக்கத்து வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் யார் துன்யாவை ஹலாலாக தேடுவானோ அந்த தொழிலதிபர், அந்த தொழிலாளி அல்லது அந்த வியாபாரி நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது 14 இரவு சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல முகம் பிரகாசித்தவராக அல்லாஹ்வை சந்திப்பார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கிய அல்லாஹ் வ வஜ்ஹுஹு கல் கமர் லைலத்தல் பத்ர். பாருங்கள் சகோதரர்களே, எனவே இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது, நீங்கள் துறவிகளாக மாறுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. சம்பாரிங்க, உழைங்க, ஆபீஸுக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க, படிங்க, வேலையை செய்யுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, எல்லாமே இஸ்லாம் சொல்லுகிறது. விளையாடுங்க, ட்ரிப் போங்கோ, எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அவைகளுக்கு இஸ்லாமிய வழிமுறை ஒன்று இருக்கிறது, அதை இன்று முஸ்லீம்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ட்ரிப் போனால் அந்நியனை போல நடந்து கொள்ளுகிறார்கள், அங்கே விளையாட சென்றால் அங்கே அதாவது மிக கேவலமாக நடந்து கொள்ளுகிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு வாழ்க்கை திட்டம் என்பதை ஏன் நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம், ஏன் படிக்காமல் இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே? அதனால் தான் எங்களுக்கு நடந்த ஒரு சாபக்கேடு, பாடசாலையிலே போய் கம்ப்யூட்டரை படிக்க முடியுமானால், இன்டர்நெட்டை படிக்க முடியுமானால், அதே போல ஜப்பானீஸ் பிரெஞ்சு பாசைகளை படிக்க முடியுமானால், ஏன் குர்ஆனை படிக்க முடியாது, ஏன் இஸ்லாத்தை படிக்க முடியாது, ஏன் மஸ்ஜிதுகளிலே திறமையான உலமாக்களை வைத்து அவர்கள் மூலம் அந்த மஹல்லாவிலே இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகளுக்கு குர்ஆனுடைய போதனைகளை கொடுப்பதற்காக ஏன் அந்தந்த மஹல்லாக்களிலே முயற்சிகளை ஏன் நிர்வாகம் எடுக்காமல் இருக்கிறார்கள்? சகோதரர்களே, இந்த ஒரு அதாவது ஒரு நாங்கள் ஒரு உற்சாகம் இல்லாத போக்கினால் தான் இன்று இஸ்லாம் சடங்காகிவிட்டது. எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு ஆண் சொல்லுகிறது வெற்றி என்பது இஸ்லாமிய வழியில் நடந்தவர்களுக்கு தான். வியாபாரம் செய்யலாம், ஆனால் அதை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே செய்ய வேண்டும். குடும்பம் நடத்துகிறோம், ஒரு ஆணிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மனிதர்களே உங்களையும் உங்களுடைய மனைவி மக்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். எத்தனை கணவர்கள் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக என்ன ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்? வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் வீடே ஒரு தியேட்டரி போல இருக்கிறது. மஹ்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் ஒரு காலத்திலே வீடுகளுக்குள்ளே குர்ஆன் ஓதப்பட்டது. இன்று நாங்கள் அதாவது மியூசிக் சத்தத்தை தான் கேட்கிறோம். அங்கே சகோதரர்களே பாடலும் நாட்டியங்களும் தான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, எங்களுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, இந்த சபை சிரின், சின்ன வயதிலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அனுஷ்டானங்களை பழக்குங்கள், தொழுகையை பழக்குங்கள், நோன்பை பழக்குங்கள், தர்மத்தை பழக்குங்கள். சின்ன வயதிலே குறிப்பாக தொழுகையை பற்றி சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதாகிவிட்டால் அவர்களுக்கு தொழுகைக்கான பயிற்சியை கொடுங்கள். அவர்களை கிட்ட வைத்து நாங்கள் தொழ வைக்க வேண்டும். சகோதரர்களே, பாப்பா மஸ்ஜிதுக்கு வர நேரத்தில் தன்னுடைய சின்ன வயது மகனையும் கூட்டிட்டு வந்து அவரையும் தொழுகைக்காக பழக்க வேண்டும். எனவே இந்த பழக்கங்கள் நமது இஸ்லாமிய பழக்கங்கள் நமது வீடுகளுக்குள்ளே பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கப்படாததனால் தான் இன்று சகோதரர்களே இந்த அதாவது பெரும் பெரும் பாடசாலைகள், ஒரு கிறிஸ்தவனுடைய பாடசாலை அல்லது இன்டர்நேஷனல் என்று எல்லாரும் ஆங்கிலம் படிப்போம் என்று போய்க் கொண்டிருக்கிறார்கள். கூடாது என்று சொல்லவில்லை, ஆங்கிலத்தை படிக்கத்தான் வேண்டும். இன்டர்நேஷனல் பாடசாலைக்கு போக கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்லுகிறேன் என்றால், சகோதரர்களே, எங்களுடைய வீட்டுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வருவதற்காக எங்களுடைய பிள்ளையையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவியையும் இஸ்லாமிய வழியிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு குர்ஆனுடைய போதனைகளை கொடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இதை நாங்கள் மறந்து விடுவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து நமது சமுதாயம் தூரமாக்கப்படும். சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அதாவது ஒவ்வொருவர்களும் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய அக்கறை எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, உங்களுடைய மனைவிக்கு நீங்க நகை வாங்கி கொடுக்கிறது மட்டுமல்ல பொறுப்பு, உங்களுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுக்கிறது மட்டுமல்ல பொறுப்பு, உங்களுடைய மனைவிக்கு பிள்ளைக்கு பாடசாலைக்கு அனுப்புறது மட்டுமல்ல பொறுப்பு, அதுவும் பொறுப்பு தான், அதையும் செய்ய வேண்டும். அத்தோடு ஈமானை கற்றுக் கொடுக்க வேண்டும், இறையச்சத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன் அவர்களிடத்திலே ஒரு வாலிபன் வருகிறான். ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறான், அமீருல் முஃமினீன் என்னுடைய பாப்பா அதாவது ஒரு 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 அதாவது அமீருல் முஃமினீன் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், என்னுடைய மகன் எனக்கு அடிக்கிறான், என்னுடைய மகன் எனக்கு அடிக்கிறான். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன் ஆச்சரியப்படுகிறார், என்னுடைய ஆட்சி காலம் இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்ற கிலாபத் நடக்கிற ஒரு காலத்திலே ஒரு பாப்பா ஒரு பேரண்ட்ஸ் இப்படி வந்து முறையிடுகிறாரே, உடனே சொன்னார், உன் மகனை கூட்டிட்டு வா. அவர் போய் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த வாலிபனை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாலே நிறுத்திய பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாலிபனை பார்த்து கேட்டாங்க, ஏ வாப்பா, நீ உன் வாப்பாக்கு அடிக்கிறாய்? ஏன் வாலிபனே, உன்னுடைய தந்தைக்கு ஏன் அடிக்கிறாய்? உன்னுடைய தந்தையை கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனை நீ படிக்கலையா? குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைய நமது நம்ம காலத்திலையும் அப்படித்தான், குர்ஆனை படிக்கிறோம், அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், வலா தகுல் லஹுமா உஃபின், உன்னுடைய உம்மா வாப்பா உன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் சீ என்று கூட சொல்லாதே. வஃபின் லஹுமா ஜனாஹத்துல், அவர்களுக்கு முன்னாலே பணிவாக நடந்து கொள், தாழ்வாக நடந்து கொள், அவர்களை கண்ணியப்படுத்தி, அவர்களுக்கு பிரார்த்தனை செய், அவர்களுக்காக துஆ செய் என்றெல்லாம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. வாலிபரே, உனக்கு இது தெரியாதா? ஏன் உன்னுடைய தந்தைக்கு நீ அடிக்கிறாய், குர்ஆனை படிக்கலையா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்ன வாப்பா, எனக்கு ஒன்றுமே படிக்கலே. அவர் சொன்னார், அமீருல் முஃமினீன், நீங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லுகிறீர்கள், ஆனால் பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதே, அதை பற்றி நீங்க சொல்லலையே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே என்ற வாப்பா கேட்கிறது. தீண்டா சகோதரர்களே, உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அறிவாளி, அவர்கள் விளங்கி கொண்டார்கள், இந்த தகப்பன் பெரிய ஒரு தவறு செய்திருக்கிறார் பிள்ளையினுடைய விஷயத்திலே. பெற்று போட்டது மட்டும்தான் சகோதரர்களே, அல்லது என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு தொழில பழக்குவாங்க, ஒரு கடையில போட்டு, ஒரு வெல்டிங் ஷாப்ல, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல ஏதாவது ஒரு தொழில பழகுடா, நாட்டு பக்கமாக இருந்தால் வயலுக்காவது போ, மாட்டை எடுத்துட்டு போ, மாட்டை தாய் என்று பிள்ளையை பெற்று போட்டு ஒரு தொழிலை பழக்கி கொடுப்பார்கள். அவ்வளவுதான், இப்படித்தான் நடந்தது அங்கே. சகோதரர்களே, அந்த வாலிபன் இதை சொன்னதோடு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி சொன்னார்கள், அப்படியா, பிள்ளையை பெறுவது மட்டுமல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான், பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அழகான பெயர் வைக்க வேண்டும், அழகான கருத்துள்ள பெயர் வைக்க வேண்டும், இஸ்லாமிய பெயர்கள் வைக்க வேண்டும். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அல்லாஹுக்கு விருப்பமான பெயர். ஹதீஸ்லே வருகிறது, அஹப்புல் அஸ்மா இலல்லாஹ் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். இன்றைக்கு எந்த அளவுக்கு பெயர் வைப்பதிலே புதிய பெயர் தேடுகிறார்கள் என்றால், ஒரு நடிகனுடைய நடிகையினுடைய பெயரை வேங்கன்னு சொல்லாலும் வச்சிருவாங்க, அந்த அளவுக்கு சகோதரர்களே புதிய பெயர் வேணும், புதிய பெயர் வேணும். ஆனால் ஹதீஸ்லே வருகிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுகின்ற பெயர்களிலே மிக அழகான பெயர், அல்லாஹுக்கு விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக, பிள்ளைக்கு பெயர் வைக்கிறது மட்டுமல்ல, அது வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு குர்ஆனுடைய அறிவை கொடுக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு, படித்து படிப்பதற்கு, வாசிப்பதற்கு மட்டுமல்ல, குர்ஆனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பேரண்ட்ஸோடு எப்படி நடக்க வேண்டும், ஆசிரியரோடு எப்படி நடக்க வேண்டும், பாடசாலையில் எப்படி நடக்க வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவு குர்ஆனிலே இருக்கிறது. இந்த அறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, மூன்றாவதாக சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உன் மனைவி இருக்கிறாவே, உன் பிள்ளை நல்ல பிள்ளை ஆகிறதுக்கு உன்னுடைய மனைவியும் நல்லவனாக இருக்க வேண்டும். சொல்லுவார்கள், ஒரு தாயினுடைய மடிதான், ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு பிள்ளையினுடைய ஆரம்ப நேசன், ஆரம்ப பாடசாலை என்பார். தாய் கெட்டவளாக இருந்தால் அந்த பிள்ளையும் அந்த மோசமான சூழலிலே வளரும். எனவே அன்பு சகோதரர்களே, தாயினுடைய மடி, தாய் நல்லவளாக இருக்க வேண்டும். ஐந்து நேரம் தொழுபவளாக, கணவனை மதிப்பவளாக, தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவளாக, கணவனுடைய கடமைகளை செய்பவளாக, பிள்ளைகள் மீது இரக்கம் உள்ளவளாக, சாலிகான ஒரு பெண் என்கிறது இவள் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அந்த பெண் இருப்பாளே என்றால், சகோதரர்களே, அந்த பிள்ளை, அந்த அதுவும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. தன்னுடைய மனைவி நல்லவளாக இருப்பதும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இன்று எத்தனை கணவன்மார் தன்னுடைய மனைவியை நல்லவளாக ஆக்குவதற்காக, சாலிகானவளாக ஆக்குவதற்காக என்ன முயற்சி எடுக்கிறார்கள் சகோதரர்களே? அங்கே ஏதாவது ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு போய் வாசிங்க என்று சொல்றாங்களா? அல்லது இன்றுதான் அழகான பயான், அழகான சொற்பொழிவுகள், சீடிகள், ஒளி நாடாக்கள் இருக்கிறது, அதையாவது கொடுத்து இதையாவது கேளுங்க என்று சொல்றாங்களா? என்ன கொண்டு போய் பிடிக்கிறாரு? ஆக மோசமான பிலிம்ஸ், ஆக மோசமான அருவறுப்பான காட்சிகளை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சா கணவன் இல்லாத நேரத்தில் மனைவியும் பிள்ளைகளும் அதைத்தானே பார்ப்பார்கள். எங்கே வீட்டுக்குள் மனைவியிடத்தில் எங்கே சகோதரர்களை ஈமான் வரப்போகிறது, எங்கே தக்குவா இரையச்சம் உண்டாக போகிறது? ஒரு ஆண் சொல்லுகிறது, உங்களையும் உங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்திலே அநேகமான குடும்ப தலைவர்கள் பொறுப்போக்காகத்தான் நடந்து கொள்கிறார்கள். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டா சரி, மார்க்கத்தை பற்றி கணக்கே இல்லை, அவ தொழுதாலும் சரி, அல்லது வீடு எப்படி இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள குர்ஆனோதப்பட்டோ இல்லையோ அதை பற்றி எந்த கவனமும் எடுக்கிறார்கள் இல்லை. எனவே அன்பு சகோதரர்களே, எனவேதான் பிள்ளைகள் மோசமாக மாறிவிடுகிறார்கள். அதே நேரத்தில் இன்று நாங்கள் புது புது விடயங்களையும் கேள்விப்படுகிறோம். டியூஷன் டியூஷன், கிளாஸ் கிளாஸ் என்று 17, 18, 20 வயது அந்த இளம் யுவதிகளை தன்னம் தனியாக அனுப்புவதின் காரணமாக அந்த யுவதிகள் கிளாஸுக்காக போகிறார்கள். அநேகமான செய்திகள் எங்களுடைய காதுகளிலே விழுகிறது. டியூஷனுக்கு போகிறோம் என்று பெற்றோரிடம் பேரண்ட்ஸிடம் விடைபெற்று செல்லுகின்ற எத்தனையோ யுவதிகள் கடற்கரையிலே மரங்களுக்கு கீழால் ஆங்காங்கே பார்க்குகளிலும் முஸ்லீம் அல்லாத வாலிபர்களோடு கைகோர்த்து அங்கே மிக மோசமாக நடந்து கொள்ளுகின்ற ஆதாரபூர்வமான செய்திகள் கிடைத்திருக்கிறது. நமது இஸ்லாமிய மங்கையர்கள், இஸ்லாமிய யுவதிகள் இப்படி இழிவாக காரணம் பெற்றோரின் குடும்ப தலைவர்களின் பொறுப்போக்கு. அவர் பெண்களை படிக்க விடுவது கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அன்பு சகோதரர்களே, பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை கொடுப்பதாக இருந்தால் மிக பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை நீங்களாக கிளாஸுக்கு கொண்டு போய்விட வேண்டும், நீங்களாக போய் அவர்களை கூட்டி வர வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய கைகளில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசி அதை எடுத்து அதை பரிசீலனை செய்ய வேண்டும். அதே போல மகனோ படிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலே இன்டர்நெட்டை நீங்கள் தொடர்பு படுத்தி வைத்திருப்பீர்கள், அதை கொஞ்சம் செக் பண்ண வேண்டும். மகன் பாட்டில் படிக்கிறார் என்று சொல்லி இன்டர்நெட்டை சும்மா விட்டுட்டா உங்க மகன் டிரக்ஸுக்கு ஆளாகும் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு விருப்பம் இல்லாத, நீங்கள் விரும்பாத ஒரு மிக மோசமான ஒரு பிள்ளையோடு பாய்ந்து போகும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மகன் என்ன செய்ய போகிறான் என்று தெரியாமல் இருப்பீர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அதை கண்காணிக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான், அவனுடைய கையடக்க தொலைபேசியிலே இருக்கிறது, அவனுடைய இன்டர்நெட்டை அவன் எப்படி பாவிக்கிறான் என்பதை எல்லாம் கண்காணித்தால் தான் அந்த பிள்ளையை ஒரு நல்ல பிள்ளையாக ஆக்க முடியும். எனவே உமர் கத்தாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுகிறார்கள், பிள்ளையை பெற்று போன்றது மட்டுமல்ல, அவனுக்கு தொழிலை பழக்கிறது மட்டுமல்ல, அவனுக்கு நல்ல பெயரை வைக்க வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனுடைய அறிவை அவனுக்கு ஊட்ட வேண்டும், புகட்ட வேண்டும். மூன்றாவதாக அந்த பிள்ளை யாருடைய மடியில் வளர்கிறதோ அந்த பெண், அந்த தாய் நல்லவளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன பொழுது அந்த வாலிபன் சொன்னான், உமர் கத்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க சொல்ற எந்த விஷயத்தையும், நீங்க சொல்ற எந்த விடயத்தையும் என் வாப்பா செய்யல. என் வாப்பா எனக்கு அழகான பேர் வைக்கவும் இல்லை, எனக்கு வச்சிருக்கிற பேரை பாருங்க, எனக்கு ஜுவல் ஜுவல் என்று பேர் வச்சிருக்கிறார். அவர் சொல்ற அந்த வாலிபன் சொல்லி காட்டுகிறான், ஜுவல் என்றால் வண்டு, மலம் தின்னுகின்ற அல்லது மலத்தை உருட்டுகின்ற வண்டு, வண்டு என்று பேர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக சொன்னீங்க குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் என்று சொல்லி, என்னுடைய வாப்பா எனக்கு ஒரு ஹர்ஃபு கூட, ஒரு எழுத்து கூட குர்ஆனை கற்றுத்தரல்ல, என்னுடைய உம்மா நல்லவளாக இருக்கணும் என்று சொல்றீங்க. இதுவரைக்கும் என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவள் ஒரு மஜூசிக்கு அடிமையாக இருக்கிறாள் என்றெல்லாம் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த முறைப்பாட்டை கொண்டு வந்த அந்த தந்தையை கண்டித்தார்கள், அவருக்கு கடுமையாக சாடினார்கள் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. எனவே அன்பு சகோதரர்களே, நாம் ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்க வேண்டும், அது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. எனவே இஸ்லாமிய வழியில் நாங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வியாபாரம் செய்தாலும் இஸ்லாமிய வழியிலே வியாபாரம் செய்கிறார்கள், அல்லாஹுவை பயப்படுகிறார்கள், வைஃபாமி ஸலா தொழுகிறார்கள், மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். சில கோடீஸ்வரர்களை பார்க்கிறோம், சில லட்சாதிபதிகளை பார்க்கிறோம், சில அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், தொழுகையே கிடையாது. நாங்க வந்து சப்புல நிக்கவா, நாங்க இந்த ஏழைகளோட வந்து நிக்கவா, நாங்க பள்ளிக்கு வரவா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்கள் பெருத்த வியாபாரிகளாக இருந்தாலும் கூட தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தன்னுடைய பொருளை கணக்கிட்டு ஜகாத்தை கொடுப்பார்கள், மறுமை வாழ்வை ஆஹ்ராவையும் எதிர்பார்க்கிறார்கள், ஆஹ்ராவையும் பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்று எத்தனையோ செல்வந்தர்கள் ஆஹ்ராவை பற்றி நினைக்கிறதும் இல்லை. அந்த அபூலஹப் சொன்னது போல, அபூலஹப் என்ன சொன்னான் தெரியுமா? உண்மையாக இருக்குமானால் என்னிடத்தில் பணம் இருக்கிறது, இந்த பணத்தை அந்த அல்லாஹ்வுக்கு பதாவாக கொடுத்து துணையாக புணையாக கொடுத்து நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னார். சகோதரர்களே, இவ்வாறு பெருமை அடித்த அந்த அபூலஹப் குர்ஆன் சொல்லுகிறது, அஸ்பத் யத அபி லஹப் வத்தப் மாஹுன அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ரஹத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப் ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மதத். அந்த அபூலஹப், அபூலஹபுடைய மனைவி, அபூலஹபுடைய பிள்ளை, அபூலஹபுடைய குடும்பம், அபூலஹபுடைய பொருள், அபூலஹபுடைய வீடு, அபூலஹபுடைய சொத்து அத்தனையும் தப்பத்திய அல்லாஹ் சொல்லிட்டான் நாசமாகட்டும். சகோதரர்களே, இதன் காரணமாக இஸ்லாத்தோடு விளையாடியதின் காரணமாக, மறுமை வாழ்வோடு விளையாடியதின் காரணமாக இன்று சிலர் சொல்கிறார்களே, இது ஒரு இன்டர்நெட் காலம், இது ஒரு இன்டர்நெட் காலம். என்னடா கபருடைய வாழ்க்கையாம், கபருல பாம்பு வாராம், அங்க சொர்க்கமாம் நரகமாம், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலுமா? இது சயின்ஸ் காலம், சயின்ஸ் ரீதியிலே இதை நிரூபித்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்பவர்களும் முஸ்லிம்களுக்குள்ளே இருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்கள் சயின்ஸால் கண்டுபிடிக்கக்கூடியவைகள் அல்ல, அறிவுக்கு எட்டக்கூடிய கூறிய வாளால், கூறிய கத்தியால் ஆயிரம் தடவைகள் துண்டு துண்டாக வெட்டுவதை விட கஷ்டமானது மௌத்துடைய நிலைமை என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே இந்த நிலைமை கஷ்டமான நிலைமை. அதற்கு பிறகு நம்மளை கொண்டு போய் கபரிலே வைத்து விட்டால் அந்த கபர் சகோதரர்களே எவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் எத்தனை பேர் எங்களுடைய கபரை சிந்திக்கிறோம். நான் இப்போது ஏசி ரூம்ல இருக்கிறேன், நான் ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கிறேன், உல்லாசமாக படுக்கிறேன், பஞ்சுவர்ண கட்டிலில் இருக்கிறேன், நான் மௌத்தானால் என்னை கொண்டு போய் அந்த மண்ணுக்குள்ளே வைத்து விடுவார்கள், அந்த ஆறடி கபருக்குள்ளே நான் எப்படி வாழப் போகிறேன் என்று எப்போதாவது நம்ம ஏசி ரூம்ல படுத்துக்கொண்டு சிந்தித்ததுண்டா? நம்முடைய கட்டிலே தூங்கிக் கொண்டு சிந்தித்ததுண்டா? சிந்திக்க வேண்டும், இந்த சிந்தனை வர வேண்டும். இதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஒரு நாள் ஒரு ஜனாசாவை அடக்குவதற்காக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு மையவாடிக்கு செல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். மையவாடிக்கு சென்ற அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை மண்ணறையிலே வைத்துவிட்டு அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா இந்த கபர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இந்த மண்ணறை மனிதர்களை பார்த்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதம் கபரு சொல்லுகிறதாம், எங்களை பார்த்து கபரு பேசுகிறது, ஆனால் அது எங்களுக்கு கேட்காது சகோதரர்களே. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கபர் அந்த மன்னரை மனிதனை பார்த்து சொல்லுகிறான், மனிதனே யபுன ஆதம் அலம் தஅலம் அன்னி பைத்துல் வஹ்தா வபைத்துல் குர்பா வபைத்துல் வஹ்ஷா வபைத்துத் தூத் வபைத்துல் லீக். மனிதனே உனக்கு தெரியாதா, நீ ஏசி ரூம்ல இருக்கிறாய், உல்லாசமான மாளிகையில இருக்கிறாய், பஞ்சு வர்ண கட்டிலே இருக்கிறாய், உனக்கு தெரியாதா ஒரு நாளைக்கு தன்னம் தனியாக என்னுடைய வயிற்றுக்குள்ளே வரப்போகிறாய். நான் தனிமையின் வீடு, நான் ஏழ்மையின் வீடு, நான் விரக்தியின் வீடு, நான் புழுக்களின் வீடு, நான் நெருக்கடியின் வீடு. ஆனால் யாருக்கு அல்லாஹ் என்னை விசாலமாக்குறானோ, இல்லாமன் வசாலி அல்லாஹு அலை, அல்லாஹ் யாருக்கு என்னை விசாலமாக்குறானோ அவரை தவிர யாருக்கு அல்லாஹ் கபரை விசாலமாக்குவான், யாருடைய கபரு? ஏசி ரூம் தோல்வி சகோதரர்களே, அங்கே சொர்க்கத்தின் வசந்தம் கமலக்கூடிய இடமாக அல்லாஹ் கபரை யாருக்கு ஆக்குவான்? சகோதரர்களே, சாலிஹான் ஒரு அடியான், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்த, ஈமானோடு தக்வாவோடு வாழ்ந்த ஒரு நல்ல அடியான் கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டால் மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், நம் கனவுமத்தில் அரோஸ் தூங்கப்பா, புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்கு, புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி நீ தூங்கு என்று மலக்குமார்கள் வாழ்த்தி சொல்லுவார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த மன்னரையை பற்றி நாங்கள் சிந்தித்தோமா? அதற்கு பிறகு எத்தனை கட்டங்கள் வர இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதைத்தான் சொல்லுகிறார், செல்வம் இருந்தாலும் யாவாரியாக இருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் பார்வைகளும் பயத்தினால் பார்வைகளும் உள்ளங்களும் பிறண்டு விடுகிற அந்த கியாமத்துடைய நாளை அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் தான் நல்ல மக்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் எந்த கோணத்தில் இருந்தாலும், கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ பணக்காரனோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ தொழிலாளியோ அல்லது முதலாளியோ யாராக இருந்தாலும் இஸ்லாமிய வழியில் வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், ஐந்து நேரம் தொழ வேண்டும், செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும், மௌத்துக்கு தயாராக வேண்டும், மௌத்துடைய நிலைமையிலே நல்ல நிலைமையில் மௌத்தாக வேண்டும் என்ற ஒரு மௌத்துடைய சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அன்பு சகோதரர்களே. எனவே அந்த முறையிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? நீ நல்ல முறையிலே வாழ்வதற்கு தந்த உன்னுடைய மார்க்கத்தை நாங்கள் சடங்காக எடுத்துக் கொண்டோம் யா அல்லாஹ், அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே. இஸ்லாத்தை சுமந்தனமாக்கி நமது மக்கள் இந்த யகூதியத்தையும் நஸ்ரானியத்தையும் கிறிஸ்தவத்தையும் சியோனிசத்தையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இன்று இஸ்லாத்தை மறந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே. யா அல்லாஹ், முழு உலக முஸ்லிம்களையும் அழிவுகள் இருந்து அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பாயா, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயா, தலை நிமிர்ந்து வாழ வழி செய்வாயா. இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடையே நாங்கள் கொஞ்ச மக்கள் வாழ்கிறோம் யா அல்லாஹ், எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயா, சுதந்திரமாக வாழ வைப்பாயா, கண்ணியத்தையும் கௌரவத்தையும் இந்த நாட்டிலே எங்களுக்கு தருவாயா. யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா, எங்களுடைய மனைவி மக்கள் மூலம் எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயா, எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலே எங்களை நினைத்து துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்குவாயா. ஆமீன்.
الحمد لله رب العالمين. For more lectures visit slhub.com.